தொழிலாளர் சொந்தங்களே வணக்கம். கள்ளிக்குடி தாலுகா நெடுங்குளம் கிராமத்துல நம்ம ஆதித்தமிழர் சங்கம் சார்பாக இலவச சட்ட பயிற்சி நடந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தி கேட்கலாம் வாங்க. அக்கா
வணக்கம்க்கா, நான் வந்து ஆதித்தமிழர் சங்கத்துல இருந்து பிரேமா பேசுறேன். உங்க பேர் என்ன பேருக்கா? நீங்க வேலைக்கு போறீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
கை குழந்தைய வச்சு வீட்டுலதான்க்கா இருக்கேன்.
உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு?
நிமிந்தால் வேலை தான்க்கா.
இப்ப நிமிந்தால் வேலை பாக்குறாருன்னு சொல்லிருக்கீங்க, அவருக்கு நலவாரி எட்ட பதிஞ்சிருக்கீங்களா? நலவாரி எட்ட பதியணும்ப்பா. கொத்தனார் வேலை பாக்குறவங்க, நிமிந்தால வேலை பாக்குறவங்க, கம்பி கட்டுறவங்க, தினக்கூலியா நம்ம வேலைக்கு போறோம்ல, அவங்க புள்ள கண்டிப்பா நலவாரி எட்ட பதியணும்.
என்னன்னா தேவைப்படும் நலவாரி எட்ட பதியறதுக்கு?
இப்ப நலவாரியிட்ட பதினா அவங்களுடைய ஆதார் அட்டை, பேங்க் புக்கு, நம்மளுடைய குடும்ப அட்டை, எஸ்சியா இருந்தா ஜாதி சான்றிதழ், அவங்களுடைய போட்டோ, இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்து நீங்க நாங்க இந்த மாதிரி சங்கத்துல கூட்டம் போட வரும்போது நீங்க பதிஞ்சீங்கன்னா அது பதிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஒரு விஏக்கு போகும். அவர் கையெழுத்து போட்டார்னா உங்களுக்கு வந்து அட்டை வந்துடும். இப்ப ஆதார்ல குடும்ப அட்டையெல்லாம் செல் நம்பர்லாம் இணைச்சிருக்கீங்களா? ஏன்னா நலவாரி நம்ம பதியணும்னா இது ரெண்டுலயே வந்து செல் நம்பர் நினைச்சிருந்தா தான் அதுக்கு ஓடிபி போகும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பதிவு பண்ண முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் சங்கத்துல முதல் உறுப்பினரா சேர்ந்துக்கங்க.
சங்கத்துல உறுப்பினரா சேரணும்னா என்னன்னா கதை?
உங்க வீட்டுக்காரும் நீங்களும் உங்களுடைய போட்டோ ஒவ்வொன்று கொடுங்க, ஆதார் ஜெராக்ஸ் ஒன்று கொடுங்க, 120 ரூபா சந்தா கட்டணும். சங்கத்துல உறுப்பினராக சேரணும், 120 ரூபா சந்தா கட்டினீங்கன்னா நீங்க சங்கத்துல உறுப்பினராக இருப்பாங்க, நாங்கள் அட்டை போட்டு கொடுத்துருவோம்.
சரிக்கா, அடுத்த வாட்டி வரும்போது உறுப்பினராக நானும் எங்க வீட்டுக்காரும் சேர்ந்துக்கிறோம். 120 ரூபா கட்டி நான் சங்கத்துல சேர்ந்துக்கிறோம்க்கா. நன்றிங்கக்கா.
நன்றிப்பா.
வணக்கம்க்கா, என் பேர் சூர்யா. இன்னைக்கு நெடுங்குளம் கிராமத்தில் வந்து இந்த சட்டப்பயிற்சி கூட்டம் நடந்துச்சு, அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்துச்சா, பிரயோஜனமாக இருந்துச்சான்னு கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
என்னோட பேர் காளீஸ்வரி, நான் நெடுங்குளம் கிராமத்தில் இருக்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன்.
இன்னைக்கு நடந்த இந்த சட்டப்பயிற்சி கூட்டத்தை பற்றி ஏதாவது கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த.
முன்னாடி நடந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு. முன்னாடி வந்து நலவாரி சங்கட்ட பதிகிறத பத்தி பேசுவீங்க, இன்னைக்கு நடந்த கூட்டத்துல நிறைய சட்டங்களை பத்தி பேசுனீங்க, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசா தெரிஞ்சு. இதுல குழந்தைகள் தடுப்பு சட்டம், பாலியல் சட்டம், அந்ததெல்லாம் பத்தி பேசுனீங்க, இது ரொம்ப புதுசா இருந்துச்சு.
வேற என்னையா இந்த கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
இன்னைக்கு நடந்த கூட்டமும் இனிமேல் நடக்கிற கூட்டமும் மக்களை பத்தி, இந்த சட்டங்களை பத்தி சொல்லி கொடுக்கற கூட்டமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த கூட்டத்தை பத்தி எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றியா.
ரொம்ப நன்றி.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்சோ சட்டம் பத்தி ஒரு சில சட்டங்களை பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், கேளுங்க. போக்சோ சட்டம் என்பது இந்தியாவில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டமாகும். சட்டத்தினை சுருக்கமாக போக்சோ சட்டம் அல்லது போக்சா சட்டம் என அழைக்கப்படுகிறது. போக்சோ சட்டத்தின் முழு விரிவாக்கம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க சட்டம். இந்த சட்டம் 2012 முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. குழந்தைகளை பாலியல் வன்புரட்சிக்கு உட்படுத்துவது குற்றம். இதற்கு குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனை 1000 தண்டனையாகவும் உள்ளது. கூடவே அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றால் 1 வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பது குற்றமே. குற்றம் இழைத்தவருக்கும் வழங்கப்படும் பிரிவுகளிலேயே தண்டனை வழங்கப்படும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை மறைத்தாலும் பிரிவு 21-ன் படி குற்றம். இதற்கு 6 மாத சிறை தண்டனை இல்லை என்றால் அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை எடுப்பது, விற்பது, தயாரிப்பது, மற்றொருவருக்கு கொடுப்பது குற்றம். இது இணையதளம், கணினி என எந்த தொழில்நுட்ப ரீதியில் இருந்தாலும் குற்றமே. இதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றால் 1 வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஊர், உங்க பேரை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
நான் நெலங்கோடத்துல இருந்து உமா மகேஸ்வரி பேசுறேங்க.
அக்கா, நீங்க வந்து நலவாரி அட்டை பதிஞ்சிருக்கீங்களா?
நலவாரி அட்டை பதியல, சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்து.
நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
தூய்மை காவலரா.
தூய்மை காவலர் இருக்காலும் நீங்க நலவாரியும் பதிய முடியலன்றீங்க. ஆனா உங்களுக்குன்னு தனியா ஒரு நலவாரி இருக்கு, தூய்மை காவலருக்கு, துப்புரவு பணியாளருக்கு. நீங்க அதுல பதிவு செஞ்சதுனால பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய காலாசி பணங்கள்லாம் அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்க வாங்கிக்கிறலாம். அக்கா, உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
3 பையங்க. எங்க வீட்டுக்கார் இறந்துட்டாரு, சங்கத்துல உறுப்பினர் சேரணும்.
சங்கத்துல நீங்க உறுப்பினரா இருக்கிறீங்க. அக்கா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொன்னீங்க?
தூய்மை காவலரா இருக்கும்.
தூய்மை காவலர் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு தர்றாங்க? இந்த 5000 உங்களுக்கு போதுமானதா இருக்கா? அக்கா, இப்ப நீங்க வந்து தூய்மை காவலர்னு சொல்றீங்க, 5000 தான் சம்பளம் சொல்றீங்க, உங்களுக்கு சம்பளம் கட்டல, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க வேற ஏதாவது தொழில் செய்யலாம்ல வீட்டுல இருந்த மாதிரியே?
நீங்க சொல்ற ரைட், தொழில் தொடங்க பணம் தேவையா இருக்கு, நீங்க சங்கத்துல இருந்து தருவீங்களா?
தருவோம்க்கா. இப்ப எப்படின்னா, ஊர்ல வந்து ஒரு 10-12 பேர் நீங்க உறுப்பினரா இருக்கீங்க, நீங்க எல்லாம் சங்கம் சார்பா கூட்டுறவு பயங்களை வங்கி கணக்கு தொடங்கினீங்கன்னா இப்ப நீங்க தூய்மை காவலர் வேலைக்கு போறேன்றீங்க. போயிட்டு வந்தக்கப்புறம் ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது நீங்க வளர்க்க விரும்பினா நம்ம சங்கம் சார்பா 10000 பணம் தருவோம், நீங்க அதை மாசம் மாசம் கட்டலாம். அது முடிஞ்சக்கப்புறம் அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு வட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவிகளும் செய்யலாம்.
பணம் கொடுக்கறாரு, நாங்க ஆடு வாங்கி கலாக்குறாங்க.
ரொம்ப நன்றிங்கக்கா. அக்கா வணக்கம். அக்கா உங்க பேரை சொல்லி உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க.
என் பேர் லட்சுமி.
அக்கா இப்ப நம்ம திருவிழா மக்களுக்கு ஏதாவது அடிப்படை தேவைகள் வந்து தேவைப்படுதாக்கா?
ஆமாப்பா தேவைப்படுது.
என்ன வசதிகள் தேவைகள் இருக்குக்கா?
மழை வந்தா தண்ணி தேங்கி நிக்குது, போறதுக்கு வழி இல்ல, ரோடு பதித்திருக்காங்க, சாக்கடை கட்டி விடணும் எங்களுக்கு.
சரிங்கக்கா. இப்ப இதையும் தாண்டி வேற ஏதாவது தேவைகள் இருக்கா?
சுடுகாடுகள் எங்களுக்கு இல்ல.
சுடுகாடுலாம் நம்ம மக்களுக்கு யாருக்குமே சுடுகாடே கிடையாது. இப்ப அப்புறம் இறந்தாங்கன்னா என்ன
பண்ணுவீங்க?
அந்த கரையில வச்சு இறச்சிடுவீங்களா? இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? அவங்க வந்து என்னக்கா சொல்றாங்க? இப்ப பிரசிடென்ட்ட வந்து கிராம சபை கொடுத்தா நீங்க மனு கொடுத்துருக்கோம்னு சொல்றீங்க. மனு கொடுத்து அவங்க செயலாட்டி அடுத்த கட்டமா நம்ம பிடிஓட்ட போகணும். பிடிஓட்ட போகணும், கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். அங்கேயும் போய் நடக்கலாட்டி நம்ம மறுபடியும் ஏதாவது அதிகாரியில பாத்து பேசணும். சங்கம் மூலமா ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இந்த மாதிரி செஞ்சு நமக்கான தேவைகளை வந்து வாங்கணும். ஆனா ஒரு தடவை போய் கேட்டுட்டு நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற கூடாது. தொடர்ந்து மேலும் மேலும் முயற்சி பண்ணாதான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஒற்றுமையா இருக்கணும், முதல்ல எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து இருக்கணும்.
நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா சேர்ந்து திருகாட்டுக்கும் மனு கொடுப்போம். நன்றி. சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமை சேர்ந்து மனு கொடுப்போம்.
சரிங்கக்கா, நீங்க மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நாங்களும் அமைப்பு ரீதியா வரோம், சேர்ந்து மனு கொடுப்போம். மனு கொடுத்து நமக்கான தேவைகளை நிறைவேற்றுவோம்க்கா. நன்றி. நம்ம ஊர் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நிறைய நலவாரியத்துல பதிவு செஞ்ச நபர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை பதிவு செஞ்சு அப்ரூவ்ட் ஆயும் பணம் ஏறாம இருக்கனால வந்து பணம் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் ஸ்காலர்ஷிப் பணத்துக்கு வந்து பதிவு செய்யறதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு ஸ்கூல்ல அந்த படிப்பு சான்று வாங்காம பதிவு செய்யாம இருக்கிறத ஒட்டி ஒரு விழிப்புணர்வு குறித்த நாடகம்.
ஏக்கா நெடுங்குளம் கிராமத்துல நீங்க சட்ட பேச்சு நடத்தி முடிச்சாச்சு, இங்க அடிப்படை தேவைகள் ஏதாவது இருக்குதா? மனு கொடுத்துருக்கீங்களா? இல்ல எல்லாமே வந்து எல்லா வசதியுமே இருந்துச்சா?
காலனியில வந்து நெடுங்குளம் கிராமத்துல மக்களுக்கு வந்து எல்லா தேவைகளுமே இருக்கு, அடிப்படை வசதிகள் வந்து போதுமானதுதான். ஆனா ஊருக்குள்ள ஒரு நாலு வீடு இருக்கு, அந்த நாலு வீடுக்கு மட்டும் பாவம் அவங்களுக்கு வந்து தண்ணி போக வசதியும் இல்லாம ரோடும் இல்லாம சாக்கடை இல்லாம இருந்தாங்க. நம்ம சங்கம் சார்பா மனு கொடுத்து இப்ப வந்து அந்த ரோடும் சாக்கடையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மயான வசதியுமே இல்ல, அதுக்கும் மனு கொடுத்துருக்கோம். இப்ப அதையும் தாண்டி வந்து கல்வி உதவித்தொகைக்கு பதிவு செஞ்சதே பெரும் பிரச்சனையா இருக்கு.
என்னக்கா சொல்ற, அடிப்படை வசதி அவ்வளவு பெரிய பிரச்சனையவே சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, கல்வி உதவித்தொகை பிரச்சனை என்னக்கா சொல்றீங்க? என்ன பிரச்சனை அதுல? மக்கள் எதுவும் பதிய வரமாட்டாங்களா?
மக்கள் பதிய வராமல இல்ல, பதிவு வந்து முத சொன்னோர்னா ஆர்வமா வந்து பதிகிறாங்க. ஸ்கூல்லையும் தனியா கலசி பணம் தராங்க, நம்ம நலவாரிட்ட தனியா தராங்கன்னு சொல்ற பதிவு பண்றாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில கரெக்ஷன் இருக்கனால வந்து பணம் வராம இருக்கு. அந்த கரெக்ஷனை வந்து நம்ம சங்கம் சார்பா வந்து கிளைகளுக்கு போகும்போது ஏத்தி விடுறோம். இதையும் தாண்டி சில பேருக்கு அப்ரூவ்ட் ஆயுமே பணம் ஏறாம இருக்கு. அப்ரூவ்ட் ஆகிறதட்டிக்கு தான் நம்மளுடைய இது அப்ரூவ்ட் ஆகியும் பணம் ஏறலாட்டி அதையுமே நம்ம போய் கூப்பிட்டு போய் வந்து கேட்கிறோம். நம்ம அந்த லேபர் ஆபீஸ்லயும் சரி என்ட்ரி போட்டு பாக்குறோம், ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பதிவு செஞ்ச உடனே காசு வரலாட்டி 15 காசு வரலன்ற எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்துருது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க பதிவுக்கு வந்து தயக்கம் காட்டுறாங்க, இப்படியே வந்து பதியாமையே அப்படியே நிக்கிறாங்க. எனக்கே இது என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியல.
ஏக்கா இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, நலவாரிய பணம் வந்து கல்வி உதவித்தொகை 15 பணம் வந்து பதிவாகல, பணம் ஏறல அப்படின்றனால பதிகிறதுக்கு வந்து தயக்கம் காட்டுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த நபர்களுக்கு நான் வந்து ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். ஸ்காலர்ஷிப் பணம் வந்து பதியிறது வந்து 15 அதுல கரெக்ஷன் இருந்து அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி ஒரு 3 மாசம்னாலும் ஆகும்னு ஆகிச்சுக்கோங்களேன். அந்த கரெக்ஷன் எல்லாம் நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறமும் பணம் நம்ம ஓகே வாயி பணம் நமக்கு வரல அப்படின்னா நம்ம நலவாரி ஆபீஸ்ல அதாவது மதுரை எங்க தொழிலாளர் ஆபீஸ்ல தான் நம்ம போய் வந்து கேட்கணும். அப்படியே நம்ம சங்கத்தை சார்பா கூட்டிட்டு போய் நிறைய கிராமங்கள்ல இருந்து நம்மள இப்படி கேள்வி கேட்கிற ஆபீஸ்க்கே கூட்டிட்டு போனோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த வருஷம் நீங்க பதிஞ்சீங்களோ அந்த வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம அதை எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அதை பார்த்துட்டு அவங்க நமக்கு பணம் அடுத்த கட்டமா நம்மளோட வங்கி கணக்குல ஏறுறதுக்கான நடவடிக்கையில வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி இப்ப வந்து குராயூர்ல அழகுலட்சுமி அப்படிங்கிற ஒரு அக்காவுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணுக்கும் 2 வருஷத்துக்கும் சேர்த்து 4 தடவை வந்து கல்வி உதவித்தொகைக்கு வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அவங்க எப்ப பதிவு செஞ்சாங்க? 2021 வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் 2 வருஷத்துக்கு உள்ள ஸ்காலர்ஷிப் பணம் பதிஞ்சதுல ஃபர்ஸ்ட் ₹1,000 பணம் மட்டும் அவங்க வங்கி கணக்குல ஏறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மீதி பதிவு செஞ்ச பணம் வந்து அவங்களுக்கு ஏறல. அதை வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்து எல்லாம் சரி பண்ணி கரெக்ஷன் இருந்தது எல்லாத்தையும் அவங்களுக்கு சரி பண்ணி ஏற்றி விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 1 மாசத்துக்கு முன்னால அந்த 3 பணமுமே சேர்த்து அவங்களோட வங்கி கணக்குல 3
3000 ரூபாய் பணம் வந்து ஏறி இருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு போன் பண்ணி அவங்களே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களோட வங்கி கணக்குல 3000 ரூபாய் பணம் ஏறி இருக்குக்கான்னு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணம் வந்து நம்ம பதிவு செய்யறது நம்ம செஞ்சிடணும், அது வந்து தாமதமானாலும் கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளோட வங்கி கணக்குல அந்த பணத்தை வந்து ஏத்தி விடுவாங்க. பணம் வந்து நமக்கு லேட்டா கிடைக்குது, எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது. பணம் வந்து பதிவு பண்ணி நமக்கு வராம இருக்க போறதே கிடையாது. அது லேட் ஆனாலும் கண்டிப்பா நமக்கு வந்து பணம் வந்து நம்மளோட வங்கி கணக்குல ஏத்ததான் விடுவாங்க. அதனால கொஞ்சம் தாமதிச்சாலும் அதை வந்து பொருட்படுத்தாம பெருசா இது பண்ணாம அடுத்தடுத்து படிக்கிற வகுப்புகளுக்கு அந்த கல்வி சான்றிதழ் வாங்கி ஸ்காலர்ஷிப் பணத்தை பதிங்க, வர்ற பணத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஏன்னா தொழிலாளர்ன்ற முறையில நீங்க அட்டை பதிஞ்சு மூலியமா வாங்குற இந்த 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும். அதனால பணம் வந்து லேட்டா ஏறுது அப்படின்றத பெருசா எடுத்துக்கிறாம வருஷ வருஷம் கல்வி சான்றிதழ் வாங்கி அதுக்குள்ள அந்த பணத்துக்கு பதிவு பண்ணி எல்லாரும் அந்த பணத்தை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி.
வணக்கம்க்கா, என் பேர் சூர்யா, நான் ஆதி தமிழர் ஜனநாயக தொழிலாளர்கள் புதநல சங்கத்திலேருந்து பேசுறேன். உங்க பேரு, நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க.
என் பேர் முத்து பாண்டியம்மா, நெடுங்குளம் கிராமத்துல இருந்து பேசுறேன், சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன்.
நீங்க நலவாரி அட்டையெல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்களா?
பதிவு பண்ணி இருந்தேன், சென்னையில வெள்ளம் வந்தோட பதிவு பண்ணதெல்லாம் அழிஞ்சு போச்சு, திரும்ப பதிவு பண்ண சொன்னாங்க, காசு இல்லாம பதிய முடியல.
நிறைய பேருக்கு வந்து இப்போ நலவாரியட்ட பதிவு பண்ணதுல வந்து இந்த மாதிரி இந்த சென்னையில வெள்ளம் வந்ததுனால அது நிறைய பேருக்கு அது அழிஞ்சு போச்சு. அவங்க எல்லாருமே இப்ப வந்து மறுபடியும் பதிவு பண்ணாம தான் இருக்காங்க. ஏன்னா திரும்படிக்கும் பதிவு பண்றதுக்கு பணம் வேணும் அப்படின்றனால யோசிச்சுட்டு அவங்க பதிவு பண்ணாம தான் இருக்காங்கக்கா. இப்ப எல்லாரையும் சேர்ந்து வச்சு ஒரு முகாம் மாதிரி நடத்தி நம்ம அந்த வெள்ளத்துல அழிஞ்சு போனவங்களை மட்டும் மறுபடியும் இணைச்சு ஒரு முகாம் மாதிரி நம்ம நடத்தி அதுல வந்து பதிவு பண்ணிக்கரலாம் அப்படின்னு ஒரு பிளான் மாதிரி நாங்க பண்ணிருக்கிறோம். அது ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை அதை சீக்கிரமா அதை வந்து முறைப்படுத்தி அதை ரெடி பண்ணி அந்த முகாம்ல வந்து உங்களை பதிவு பண்ணி வச்சு உங்களுக்கு அட்டை வாங்கி கொடுக்கும்.
சரிங்கக்கா,
நன்றிங்கக்கா.
நன்றி.
அக்காமார்களே, அண்ணன்மார்களே, இதுவரைக்கும் நெடுங்குளம் கிராமத்துல நடந்த இலவச சட்ட பேச்சு பத்தி கேட்டீங்க. அதே மாதிரி உங்க ஊர்ன பத்தின தகவல்களையும் கோரிக்கைகளும் எண் 3 அழுத்தி உடனே பதிவு செய்யுங்க. உங்க குரலையும் நம்ம குரல்ல கேளுங்க.